الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாருல் முத்தகின் கல்லூரி அல்பர் சிபிரியாசர் அவர்களே, தங்கமிக்க கண்ணிமிக்க உலமாக்களே, நிர்வாகிகளே, ஊர் பிரமுகர்களே, முக்கியஸ்தர்களே, மாணவர்களே, முதலாவது சலாம் சொல்வதுதான் பொருத்தம். சலாம் சொல்வதற்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னால் மிக பொருத்தம் என நினைக்கிறேன். பொதுவாக சுன்னத்தை விட வாஜிபுக்கு நன்மை கூட பொது. ஆனா ரெண்டு விஷயம் இருக்கு, ஃபிக்ஹ் உலமாக்கள் வழங்கப்படுத்திக்கிறாங்க. வாஜிபை விட சுன்னத்துக்கு நன்மை கூட, வாஜிபு தான், ஆனா வாஜிபை விட சுன்னத்துக்கு நன்மை கூட. அதுல ஒன்றுதான் சலாம் சொல்றது சுன்னத், அதுக்கு பதில் சொல்றது வாஜி கட்டாயம். கடன் கொடுக்கிறது சுன்னத், ஆனா அந்த கடன் எடுத்தவன் ஏழையாக இருந்தால், திருப்பி கொடுக்க வசதி இல்லாமல் இருந்தால், அவருக்கு கொடுத்தவர் எதிர்பார்த்திருப்பது வாஜி கட்டாயம். இது சபையில சலாம் சொல்லப்படுது, ஆனா பதில் வாழ மாதிரி விளங்கல்ல. எத்தனையோ சபையில பார்த்தோம். அதனால முதலாவது ஞாபகப்படுத்தி சலாத் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க உலமாக்களே, சங்கையானவர்களே, உலமாக்கள் எல்லாவற்றிலும் வல்லவர்கள், உலமாக்கள் திறமசாலிகள் என்ற விடயத்தை நாம் முதலில் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஜமாத் வந்து போனோம். அந்த நேரத்தில் மௌலானா ஜிம்ஷித் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுதும் நினைவுக்கு வருகின்றது. ஒரு ஊர்ல நல்ல படித்த புத்திஜீவிகளை ஒருவர் ஒன்று சேர்த்தாராம். ஒரு ஆளுமையும் கிட்ட வைத்துக் கொண்டாராம். அப்ப எப்பொழுதும் அவர் ஆளுமையோட தான் நெருக்கமாக இருப்பார். இந்த படித்தவங்களுக்கு இது பிடிக்கிறல்ல. ஹசரத் மாரை ஆளுங்களை இதை விளங்க வைக்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஹவுல், பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகம், இதுக்கு எத்தனை கோப்பைகள் தண்ணி ஊற்றினா போதும்னு கேட்டாராம். படித்த ஒருத்தர் சொன்னாராம் 100, இன்னத்தர 150, இன்னத்தர 75, இப்படி ஒவ்வொருத்தரும் சொன்னாராம். இந்த ஹதரத்தை கூப்பிட்டு கேட்டார், நீங்க சொல்லுங்க எத்தனை ஊற்றினா போதும், இந்த ஹவுலுடைய அளவுக்கு கோப்பை இருந்தால் ஒன்று ஊற்றினால் போதும், இதனுடைய அரவாசி கோப்பையா இருந்தால் ரெண்டு ஊற்றினால் போதும், கோப்பையில சைஸுக்கு தான் அவளுக்கு தண்ணி ஊத்தணும். அவர் சொன்னாராம், இதுதான் உளமாக்கல். நீங்க உளமாக்கல் நினைக்க வேண்டாம். உளமாக்கல் என்கிறது வெறுமனே ஒன்றும் தெரியாதவர்கள், அறியாதவர்கள், புரியாதவர்கள், வெறுமனே அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அதாவது ஓத தெரியும், தொழுக தெரியும் என்று மட்டும் நினைக்கவான. நான் ஏன் சொல்றேன் என்றால், அல்ஹம்துலில்லா, முஃப்தி அன்பாஸ் அவர்கள் அருமையான சில விளக்கங்களை தெளிவாக குர்ஆனுடைய விஞ்ஞான ரீதியாக எங்கள் உலமாக்களுக்கே, உலமா சமூகத்துக்கே பெருமை ஊட்டக்கூடிய அளவுக்கு சில பல விளக்கங்களை சொன்னார்கள். எனவே உலமாக்கள் எதிரே இரண்டாம் தரத்தில் உள்ளவர்கள் அல்ல என்பதை புரிந்து விளங்கி வைக்க வேண்டும் என்று தான் நான் இந்த இடத்துல முதலாவது என்று பேச ஆரம்பிக்கிறேன். அவர்கள் சபையிலிருந்து அவசரமாக போக வேண்டும். நான் தான் கொஞ்சம் உட்காருங்க, ஒரு விஷயத்தை இன்ஷால்லா புரிஞ்சு வழங்கி, அதாவது மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லா, மதரசாக்கள் ஹாஃபிதுகள் உலமாக்கள் உருவாக்கக்கூடியவன் தான் மதரசாக்கள். மதரசாக்கள் என்கிறது அது பயங்கரவாதிகளை உருவாக்குற இடம் அல்ல. மதரசாக்கள் என்பது தீவிரவாதிகளை உருவாக்குற இடம் அல்ல. மதரசாக்கள் என்பது கொலையையும் கொள்ளையும் உருவாக்குற இடங்கள் அல்ல. மதரசாக்கள் ஊருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. மதரசாக்கள் இல்லை என்றிருந்தால் உலமாக்கள் இருக்க மாட்டார்கள். உலமாக்கள் இல்லாவிட்டால் அந்த ஊர்ல வாழ்வதும் கூடாது. ஒரு ஊர்ல உலமாக்கள் இருந்துதான் ஆக வேண்டும். ஃபர்து கிஃபாய என்பார்கள். எனவே கண்ணியமிக்கவர்கள், சங்கையானவர்களே, உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடம்தான் மதரசாக்கள். இல்ம சுமக்கக்கூடியவர்கள் உருவாக்க இடம்தான் மதரசாக்கள். அதிலேயும் குறிப்பாக அல்ஹம்துலில்லா நமது நாட்டில் ஆரம்ப காலத்தில் மதரசாக்கள் இருக்கல்ல, உலமாக்களும் நாட்டுக்கு ஒன்றன்னு சில நேரம் இருந்திருப்பார்கள். நாட்டுக்கே ஒரு ஆளு, அல்லது நாட்டுக்கே இரண்டு ஆளு, அல்லது மாவட்டத்துக்கு ஒரு ஹாபிஸ், அப்படி ஒரு காலம் இருந்து நாட்டுக்கு ஒரு ஹாபிஸ் அல்லது மாவட்டத்துக்கு ஒரு ஹாபிஸ், இப்படி சில ஒரு காலம் இருந்தது. கண்ணியமானவர்கள், அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா பலருடைய கண்ணீர், துவா, முயற்சி, அவரவர்களுடைய அந்த முயற்சியின் பலனாகத்தான் அல்லாஹு தஆலா மதரசாக்களை மாவட்டத்துக்கல்ல, கிராமத்துக்கு மட்டுமல்ல, சில நேரம் சில ஊர்ல பார்க்கிறோம் மஹல்லாவுக்கு மஹல்லா மதரசா, மஹல்லாவுக்கு மஹல்லா மதரசா வல்லா வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில தான் இந்த தாருல் முத்தகீன், அல்லாஹ் உண்மையிலே முத்தகீன்கள் உருவாக்கக்கூடிய தாராக இது அல்லாஹ் ஆக்கட்டும். பேரு போல இதனுடைய நிலைமை அல்லாஹ் மாற்றது. பேரு கண் குளிரக்கூடிய ஒரு பேர் தாருல் முத்தகீன், முத்தகீன்களுடைய வீடு. முத்தகீன்களாக அல்லாஹு தஆலா இவர்கள் ஆக்கும். நாங்கெல்லாம் துஆ செய்கிறோம், அதுக்குத்தான் நாங்கள் இதை கொண்டு கூடியிருக்கிறோம். இது விழா அல்ல, இது துஆவுடைய ஒரு சபை. இந்த குழந்தைகள் குரானை மனமிட்டு, குரானை பாடமாக்கி, அதாவது 3 வருஷம் 4 வருஷம் நீண்ட காலம் கொண்ட கொடுத்து, கால் மடித்து தகஜத்தில் எழும்பி, எல்லாரும் தூங்குற நேரத்தில் இந்த சிறார்கள் எழுப்புறதுக்கே பருதாகும், எழுப்புறதுக்கே பருதாகும். 3:30 எழுந்து என்ன செய்வாங்க? ஆடி ஆடி குர்ஆன் ஓதுவாங்க. அந்த குர்ஆனை கொடுக்கிறது, அது போக ஒரு தப்பு தப்பினா சில நேரம் அப்படி ஒன்று இல்லை. முன்னே காலத்தில் எப்படி அடி, அந்த பிள்ளைகளுக்குள்ள அடி, சுபஹானல்லாஹ், பயம். எங்களோட ஹசரத்தோடு சொன்னாரு, அவர் அடிக்கிற அடி பயத்துக்கே பாடம் பாடு. அப்படியே அந்த அப்படியா கஷ்டப்பட்டு பாடமாக்கின இந்த குர்ஆனை முடித்திருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆனை முடித்த இவர்களை இப்படியல்ல கௌரவப்படுத்தும். எவ்வளவு சாதாரண விஷயம் உண்டாயி, குர்ஆனை முழு குர்ஆனையும் கல்வியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முழு குர்ஆனும் உள்ளத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆனும் பத்திவிக்கப்பட்டாலும், எல்லோரையும் மறக்கடிக்க செய்தாலும், இவங்களோட உள்ளத்தில் இருக்கிற இவங்க நினைச்சாலும் மறக்கலாம். தாத்தாரிங்களுடைய யுத்தத்துடைய காலத்தில் அங்கே, அதாவது ஆறுகள் கிதாபுகள் மூலமா, குர்ஆன் மூலமா பாடமாக்கப்பட்டன. ஆனா அந்த குர்ஆன் அழியல்ல, உள்ளங்கள் குர்ஆனை சுமந்திருக்கின்றன. அந்த வகையில் தான் கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லா இந்த பிஞ்சு உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து உம்மத்துக்கு இப்படி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி துஆ செய்ய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்க எல்லோருக்கும் இருக்கின்றது. இது நாமெல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய கட்டம். சின்ன வயதல்ல, இதுக்கு முன்னால் அவர்கள் பலரும் குர்ஆன பாடமாக்கி இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயதாக இருக்கும் பொழுது முழு குர்ஆனை மரணித்தார். 10 வயதாக இருக்கும் பொழுது 30,000 ஹதீஸ மரணம் செய்திருக்கிறார்கள். அப்படி முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வரிசையில் நமது நாட்டில் அல்ல, நமது இந்த ஊரில் ஒரு கவலை ஒன்று இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அடிக்கடி நான் இந்த நிர்வாகத்தில் சொல்வது, ஒரு குர்ஆன் மதரசாவை தொடங்கி, அதாவது ஹிஃபுல் மதரசா ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு பள்ளிக்கு பரக்கத் தெரியுமா? ஒரு பள்ளிக்கு ஆகப்பெரிய பரக்கத்து ஹிஃபுல் மதரசா. குர்ஆன் பாடமாக்கக்கூடிய ஒரு சூழல், குர்ஆன் பாடமாக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்க இப்பொழுதும் பாருங்க, மஸ்ஜித் நபவியில போனீங்கடா பல ஹல்காக்கள் இருக்கும், ஒவ்வொரு ஒரு இடத்திலையும் குர்ஆன் பாடமாக்குற ஹல்காக்க. எங்களோட நாட்டில்தான் சின்ன வயசுல குர்ஆன் பாடமாக்குறாங்க. சில ஊர்களில் பார்க்கிறோம் மாஷா அல்லா மூத்தவர்கள் குர்ஆன் பாடம். நாங்கள் ஒரு நாட்டுக்கு போனோம், எங்களை ஒரு மதரசாவுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த ஊரை போய் பார்த்தோம் எப்படி என்றா, ஒரு 60 வயது அல்லது 65 வயசு இருக்கும் வயதாளி பெண்கள் குர்ஆன் பாடமாக்குறோம். வயதாளி பெண்கள் எமது நாட்டிலும் சில பெண்கள் அப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள். அண்மையில் எங்களுடைய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 65 வயசு ஒரு பெண்மணியை நாங்கள் அங்குள்ள காரியாலய உத்தியோகத்துக்காக வேண்டி, அதாவது சிறுவர்களை பராமரிக்கிறது பெண் குழந்தைகளை, ஒரு தாயை அழைத்தோம். அவன் எங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தார், என்ன கொஞ்சம் ஒரு அவர் டைம் தரணும், நாங்கள்கிட்ட என்ன விஷயம் இல்லை, நான் இப்போ குர்ஆன் பாடமாக கொண்டிருக்கிறேன், குர்ஆன் பாடமாக்கிறேன். நான் சொன்னேன் ஒரு மணித்தரம் அல்ல, நான் 2 மணித்தரம் கொடுத்தாங்க. ஒரு மணித்தரம் அல்ல, நாங்கள் உங்களுக்கு 2 மணித்தரம் தாரோ நீங்க குர்ஆன் பாடமாக்கு. மேல இருக்கக்கூடிய தாய்மார்களே, சபையில் இருக்கக்கூடிய மூத்தவர்களே, குர்ஆன் பாடமாக்குறதுக்கு வயது இல்லை, வயது இல்லை. அப்துல் அசீஸ் மாஸ்டர் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லா, பக்தில இருந்தே குர்ஆன் பாடமாக்கினாங்க. குர்ஆன் பாடமாக்கணும் என்ற உணர்வு இங்க எல்லோருக்கும் வரும். அல்லாஹ்வுடைய கலாம் என்ற கல்வி நிறைய இந்த குர்ஆன் இருக்கணும். இங்க யாரை யாரை பேரை ஞாபகப்படுத்திருக்கிறோம், விளையாட்டு வீரர்கள், படம் நடிகர்கள், அல்லது அரசியல்வாதிகளுடைய பேரு, அல்லது இன்னும் பல விடயங்களை நாங்கள் மனதை விட்டு பெருமையாக பேசுகிறோம், பெருமையாக சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் பாடமாக்குறது ஒரு பக்கம், எங்களுக்கு சரியா ஓதவே தெரியும், பலருக்கு ஓத தெரியும். அது மூத்தவர்கள், அதை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் எங்களை மன்னிப்பான், அல்லாஹ் எங்களை மன்னிப்பான், பிரச்சனை இல்லை. நாங்களே எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிக் கொள்கிறோம், நாங்களே எங்களுக்கு ஒரு ஃபத்வாவை கொடுத்துக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தொழில் அதிபர் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய தொழில் அதிபர், அல்லது ஒரு படித்தால் ஒரு அரசியல்வாதி, அவர் ஏதோ ஒரு வகையில் இலக்கண்ணில் கொண்டு வந்துட்டார், அவர் விசேஷ கிளாஸ் கோஸ்டியில் அதுக்காக ஏன் இப்போ மீடியாவில் பேசணும், சபையில் பேசணும், மேடையில் பேசணும். அவர் சிங்களம் படிக்கிறார், அவர் ஆங்கிலம் படிக்கிறார், தொழிலதிபர் என்ன செய்கிறார், அவர் செக் எழுதணும், எல்லாம் இங்கிலீஷ் படிக்கிறார். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், சுபஹான் அல்லாஹ். ஏ அல்லாஹ்வுடைய கலாம் படிக்கக்கூடாது, ஏ அல்லாஹ்வுடைய கலாம் தெரியும் எனக்கு. இந்த குர்ஆன்ல பாருங்க, பில வந்தா யாருக்கும் பெரிச்சா அதை அழட்டி கொள்ள யாரும். ஆனா இங்கிலீஷில் ஒருத்தர் கொஞ்சம் பிதையா பேசிட்டார், கொஞ்சம் ஏதாவது மாத்தி சொல்லிட்டார், ஒரு கூட்டம் சிரிப்பாங்க, ஒரு கூட்டம் சொல்லுவாங்க எனக்கு அப்பா தெரியாம பேசுறாரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் தெரியாட்டு பேசாம விற்கணும் அவரு, ஏ அவர் இங்கிலீஷ் பேசுறாரு தெரியாம சபைய போலும் ஆக்குறாரு. ஆனா குர்ஆன் உருவாக்கக்கூடிய உலமாக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு கலாபூடம் இந்த மஸ்ஜித் நடக்கிறதற்காக. எனவே அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். ஒரு மதரசா நடக்கிறால் கண்ணியமானவர்களே, அது ஒருவரால இருவரால சாத்தியப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. மதரசா நடத்துறென்றால் அதுக்கு ஒரு சாரார் ஒரு பெரிய தியாகம் செய்யும், ஒரு சாரார் அதுக்கு தியாகம் பண்ணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லா உஸ்தாத்மார்களுடைய முயற்சி, உஸ்தாத்மார்களுடைய பட்டியல் எடுத்துக்கொண்டா எங்களை மூத்த உஸ்தாத்மார்கள் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். எந்த வசதியும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, கஷ்டத்தோடு அவர்கள் செய்த தியாகங்கள் தான் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு இந்த நாட்டில் உலமாக்கள் உருவாகுவதற்கு காரணம். எங்களுக்கு ஞாபகம், எங்கள் உஸ்தாத் எங்கள்கிட்ட சொன்னார், அவர் தீனியால் ஓதி கொடுத்தார் முந்தி காலத்தில், ஆரம்ப காலத்தில், தீனியால் ஓதி கொடுக்கும் பொழுது இங்கிருந்து அவர் வெள்ளிக்கிழமைக்கு அவர் டூருக்கு போகணும், காலியில இருந்து ஏறினா வெள்ளிக்கிழமை வரங்காட்டி நின்று கொண்டுதான் போவோம், அதுவும் வயசாளிகள். காலியில இருந்து கண்ணியமானவர்களே, இப்படி கஷ்டப்பட்டதுனாலதான் அந்த உலமாக்கள் கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கு மதரசாக்கள் மஸ்திரிகள்ல செழிப்பாக தெளிவிக்கக்கூடிய இமாம்களை உருவாக்குவதற்கு காரணம் அந்த உலமாக்கள் தான். அல்லாஹ் அவருடைய கபர்கள் எல்லாம் வெளிச்சமாக்குவானா. கண்ணியமானவர்களே, அப்ப உஸ்தாத்மார்களுடைய பாரிய முயற்சி, உஸ்தாத்மார்களுடைய பாரிய தியாகம், உஸ்தாத்மார்களுடைய கண்காணிப்பு இன்றைக்கு எந்த அளவு கண்டால் உஸ்தாத்மார்கள் செய்யக்கூடிய தியாகம், தன்னை சொந்த குழந்தைக்கு கூட அவர்கள் நேரம் செலவழிக்க மாட்டார்கள், தன்னை சொந்த குழந்தையுடைய விஷயத்தில கூட இவ்வளவு கவனம் செலுத்த மாட்டார்கள். ஒரு மாணவனை உருவாக்கி சமூகத்துக்கு முன்னு காக்கிறதுக்காக வேண்டி, சமூகத்தில் ஒரு இடத்தை எடுத்துக் கொடுப்பதற்காக வேண்டி அந்த உஸ்தாத்மார்கள் படக்கூடிய கஷ்டம் சுபஹானம் தான், அது இன்றியமையாது. ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், நல்ல திறமையான உலமாக்கள் ஏன் வெளியே போறாங்க, திறமையான உலமாக்கள் ஏன் மதரசாக்கள் இல்லை? அதுக்கு நிர்வாகம் தான் பொறுப்பு, ஊர் முக்கியஸ்தர்கள் தான் பொறுப்பு. இன்றைய பாருங்க, உதாரணத்துக்கு ஏதோ உலக படிப்பில் அவர்கள் முன் வந்தார்கள் என்றால் அவருக்கு நல்ல பில்டிங் கட்டுறதுக்குள்ள அந்த அறிவு அவருக்கு இருக்குது, அல்லது நல்ல கணக்கில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார், இவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உஸ்தாத்மார்கள் குர்ஆன் சுமந்தவர்கள், அந்த சுமக்கிறவர்கள் உருவாக்குறவர்கள், உலமாக்களை உருவாக்குற உஸ்தாத்மார்கள் இவங்களோட விஷயத்தில் ஏ இவங்களுக்கு குழந்தை இல்லையா, இவங்களுக்கு வீடு வாசல் தேவையில்லையா. எனவே கண்ணியமானவர்களே, அந்த உஸ்தாத்மார்களுடைய அந்த விஷயத்தை சமூகம் நன்றாக யோசிக்கும். திறமையானவர்கள் இந்த மதரசாக்களை கட்டி காக்கணும் என்றால் அவங்கள தேவைகளை பூர்த்தியாக்குறது நிர்வாகத்துடைய ஊர் மக்களுடைய பொறுப்பு. ஆனால் உஸ்தாத்மார்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இமாம் ஷாஃபி சொன்னதை போலதான் அவங்க இருக்கும். அதேகளுக்கு முன்மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க, இன் இஸ்து லஸ்து உதமு கூதா வை மித்து லஸ்து உதமு கபுரா, நான் வாழ்ந்தால் என்னுடைய உணவு கட்டாயம் இருந்துதான் ஆகணும், நான் யாருக்கு முன்னாலும் தலை சொல்லிய தேவையில்லை, அல்லது நான் மூத்தானா என கபர் இருந்துதான் ஆகும், ஒன்றில் வாழ்வு அல்லது மரணம். வாழ்ந்தால் அல்ல உணவு எழுதி வைத்திருப்பான். உஸ்தாத்மார்கள் அந்த நிலைமையில தான் இருப்பார்கள், அந்த நிலைமையில அவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தார்மீக கடமை ஒன்று இருக்கின்றது, எங்களுக்கு ஒன்று பாரிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அந்த வகையில் உஸ்தாத்மார்களுடைய பங்களிப்பை நாம் மதித்து நடக்க வேண்டும், நாம் மதித்து நடக்க வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, ஒரு மதரசா உருவாக்குறால், ஒரு மதரசாவை நடத்துறால் அது நிர்வாகத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. நிர்வாகம் என்றால் அது அவர்களால் தனியே செய்ய முடியாது, அது தனவந்தர்களுடைய ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் செய்வது, ஒத்துழைப்பு கட்டாயம் செய்வது. கண்ணியமானவர் ஒத்துழைப்பு என்றால் என்ன, எல்லாரும் ஒத்துழைப்பு நினைக்கிறாங்க, பணம் அண்டு, பணம் மட்டுமல்ல கண்ணியமான, அது சின்ன ஒரு பகுதி, அது சாதாரண ஒரு பகுதி. மதரசாவை நடத்திருந்தால் கட்டாயம் நிர்வாகிகள் ஊர் மக்கள் இந்த மதரசாவுக்கு தந்த துவா இப்படி இருக்கும், இன்றைக்கு எங்களை குழந்தைக்கு நோய் வாய்ப்பட்டா நாங்க என்ன செய்வோம், குர்பானை கொடுப்போம், மதரசாவுக்கு ஆட்டை கொடுப்போம், அல்லது துவா செய்வோம், யாசின் ஓதுவோம், துவா செய்வோம், எல்லாம் செய்வோம். ஒரு மதரசா உருவாக்குறதுக்கு நாங்க எத்தனை யாசின் ஓதி இருக்கிறோம், இந்த மதரசா நடக்கணும் என்றதுக்காக எத்தனை கா தொழுதி இருக்கிறோம், எந்த மதரசா நடக்கணும், மதரசாவுடைய தேவைகள் எல்லா வகையான தேவை, தாலீம் தர்பிய தனைத்தும், தாலீம் தர்பியத் தௌஃபீராக, ஒன்று தாலீம் இல்மு கொடுக்கணும், இன்னொன்று தர்பியத் அந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் அவங்கள கண்காணித்து தர்பியத் பண்ணணும், மூணாவது தௌஃபீராக வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கணும். இந்த மூணுக்கான ஏற்பாட்டுக்கு எங்கட துவா, எங்கட கவலை, எங்கட நோன்பு, எங்கட அழுக, எங்கட தொழுக, ஒவ்வொரு நாளும் ரெண்டரைக்கா தொழணும் தன் மதரசாவுக்கான, தன் மதரசாவுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டும், தன் மதரசாவுக்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, அண்மையில் ஒரு உஸ்தாவுடைய சம்பவம் எங்களுக்கு கேள்விப்பட்டது. ஒரு உஸ்தாத் நோன்பு பிடிச்சிருக்கிறார். எதற்காக வேண்டி? ஒரு மாணவனுடைய ஹிஃபுல் ஞாபக சக்தி போதான்றதுக்காக, ஞாபக சக்தி போதான்றதுக்காக வேண்டி. எனவே கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, முதலாவது துவாவில் ஈடுபடுவோம். எல்லோரும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும், எல்லோரும் ஒவ்வொரு நாளும் மதரசாவுக்காக வேண்டி ஒரு ஹதியாவார். ஹதியான்னு சொன்னா என்ன ஹதியா? அது தொழுகையுடைய ரெண்டு ரக்காத்தாக இருக்கலாம், ஒரு ஜிக்ராக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், ஒரு துவாவாக இருக்கலாம், ஒரு சதக்காவாக இருக்கலாம். இந்த மதரசாவுடைய முன்னேற்றத்துக்காக, நாட்டில் தக்வா உள்ளவர்கள் உருவாக்கக்கூடிய இடத்துக்கு எந்த பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு, அது ஒரு பகுதி. இரண்டாவது அல்லதீன யுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன, தனக்கல்லா கொடுத்த செல்வம், தனக்கல்லா கொடுத்த சொத்து செல்வம் வளங்கள், இதை என்னுடைய சமூகத்துக்காக, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த மதரசாவுக்காக நான் என்ன செய்ய? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மதரசா நடத்துறண்டா எல்லாரும் நினைக்கிறாங்க, வெளிநாட்டைத்தான் நாங்கள் நாடணும். மதரசா நடத்துறண்டா நாங்க எங்கேயாவது இன்னொரு நாட்டைத்தான் நாங்க நினைக்கிறோம். எமது இந்த நாட்டில் உள்ளவர்கள் பல மதரசாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், பல மதரசாக்கள், ஆரம்ப கால மதரசாக்களை பாருங்க. ஆரம்ப கால மதரசாக்கள் எல்லாமே மதரசா மட்டுமல்ல, அதோட சேர்ந்து சொத்தும், அதோட சேர்ந்து செல்வமும். உத்தரத்து காஷ்மீரா மதரசா எடுத்துக்கோங்க, 200 ஏக்கர் காண். யாரு கொடுத்தார்கள்? வெளிநாட்டில் இதுவரை அல்ல, இந்த நாட்டு மக்கள் தான். அதுவும் மார்க்கம் தெரியாத காலம், பெரிய தீனுடைய அமைப்பு இல்லாத காலம். அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? தந்த சொத்த வகுப்பு பண்ணினாங்க. என்ன செய்வாங்க? தந்த ஒரு சொத்த மதரசா கொடுப்பாங்க. இன்றைக்கு இந்த நாட்டில் நடந்த ஒரு பெரிய கவலையான சோகமான செய்திதான், ரெண்டு விஷயம் மறந்துச்சு, ரெண்டு விஷயம் மறக்கடிக்கப்பட்டீங்க. அந்த ரெண்டு ஒன்று வக்குஃப், வக்குஃப் செய்யற வளம் இல்லை. இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிற வக்குஃப் பண்ணா வக்குஃப் போர்டு, வக்குஃப் போர்டு, ரெஸ்ட் போர்டு. இந்த ரெஸ்ட் போர்டு தெரியறதுக்கு தான் அவங்கள தெரியுதான், அவங்கள நாடுறது மறுத்துட்டாங்க. இந்த நாட்டுடைய சட்டத்தில் உண்டுதான், நாட்டுடைய பாராளுமன்றத்தில் பதியப்பட்ட ஒன்றுதான், முஸ்லீம்களுக்கு வக்குஃபுடைய சட்ட குர்ஆன் ஹதீஸ் சொல்லும்படி கோர்ட்ஸில் போய் நீதிமன்றத்தில் வாதாடலாம். இது வக்குஃபுடைய சொத்து, ஒன்றும் செய்ய முடியாது, இதை யாருக்கும் கையளிக்க முடியாது. கண்ணியமானவர்கள், அந்த காலத்தில் மக்கள் அறிய இல்மில்லாமல் இருந்தோடு வக்குஃப் செஞ்சாங்க. இல்மில்ல, பெரிய அறிவில்ல அவங்கள்ட்ட. இந்த அறிவு என்ன தெரியுமா? அதாவது மாப்பிளாசை எழுதின அரபு தமிழ் கிதாபுகளும், இன்னும் ஏதோ அரபு தமிழ் எழுதின சில நூல்கள் தான் இருக்கின்றன. ஆனா அதை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க? வக்குஃப் செஞ்சாங்க. இன்றைக்கு எல்லாமே தெரியும், யாரும் வக்குஃப் செய்ய தயாரில்லை. எனவே கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, வக்குஃபுடைய வளமே நாங்கள் உருவாக்கணும், வசியத்துடைய வளமே உருவாக்கணும். வசியத்தண்டா இன்றைக்கு நாங்கள் என்ன தெரியுமா வசியத்தை நினைக்கிறோம்? எங்களை வாப்ப வசியத்து செஞ்சுக்கிறாங்க, என்ன என்ன இங்கே தான் அடக்கணும், அங்கே தான் அடக்கணும், அதுதான் செய்யணும், இவர் மையத்துக்கு வரக்கூடாது, அவருக்கு மையத்தை காட்டக்கூடாது, இதெல்லாம் வசியத். அது வசியத்து மாறி வசியத்து ஆயிடுச்சு. வசியத்தல்ல வசியத், வசியத்தில் என்ன தெரியுமா? தந்த சொத்தில, தந்த மௌத்துக்கு பின்னால ஏதாவது உங்களுக்கு கொடுக்கிறது, மௌத்துக்கு பின்னால. எனவே கண்ணியமானவர்களே, எமது முன்னோர்களை செய்திருக்கிறார்கள். முன்னோர்களோட இமாம்கள காலம் அல்ல, எங்கட நாட்டு மக்கள், எங்கட நாட்டு தனவந்தர்கள். அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்க சொன்னாரு, இந்த பெருச்சமலம் வாரது இப்பதான் சவுதியிலிருந்து வாரம், இப்பதே எல்லாரும் தயாராகிக்கிறாங்க, பெருச்சமலம் பொட்டி அடிக்கிறதுக்கு எங்க அடுக்குவோம்? மினிஸ்ட்ரியிலிருந்து காயம் வந்தீங்க, எங்க இருந்து மினிஸ்ட்ரியால காயம் வந்தீங்க? பெருச்சமலத்தை எப்படி பங்குட வரும்? ரெஸ்ட் மாதிரி தலையை அடைச்சு கொள்றாங்க. இந்த பெருச்சமலத்தை பங்குடுறது போன வருஷம் இந்த பிரச்சனை வந்தது, இன்னொரு ஊர்ல பெருச்சமலம் வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? அதை வித்து என்னமோ ஸ்கூலுக்கு செலவழிச்சிக்கிறாங்க, வந்த பெருச்சமலத்தை கொடுக்கறல்ல. இது சவுதி இனங்களுக்கு வர தேவையில்ல. அல்ஹம்துலில்லாஹ், எமது முன்னோர்கள் மவுனத்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இயல் ஹாஜியார், எமது மாவட்டத்தை கல்துறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், பள்ளி பள்ளியாக ஏறி திருச்சமலம் கொடுப்பார்கள். இது எப்ப சவுதிக்கு சல்லி அனுப்புற காலம், இங்கிருந்து சவுதிக்கு சல்லி சேர்த்து கொண்டு போவாங்க. அங்க ஒரு மஸ்தி ஹஜ்ஜி போனவங்க தெரியும், பல இப்ப எல்லாம் உடஞ்சு போட்டிருக்கு. இப்ப எல்லாம் அதாவது உமர் வலி என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவருடைய வீடு ஒன்று இருந்தது. சிலோன் மக்கள் போன அங்கதான் தங்குவாங்க, இங்கிருந்து காசு அனுப்புவாங்க, இங்கிருந்து காசு அனுப்புவாங்க கபத்துல அவருடைய தேவைக்காக வேண்டி. எமது நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், பள்ளி கட்டி இருக்கிறார்கள், வக்குப் செஞ்சிருக்கிறார்கள், பேரித்தமலம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியும் இருக்கின்றது. குரான் மதரசாக்களுக்கு ஏறி இறங்குவாங்க, குரான் மதரசாக்களை பலப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஹசரத்தை நியமிப்பாங்க, அவர்தான் என்ன செய்வார், அதை கண்காணிப்பார், அவருக்கு சின்ன ஒரு சம்பளம். தாலிமு குர்ஆன் அடிச்சு கொண்டு வருவாங்க மதரசாக்கு, எத்தனை ஏழை பிள்ளை எழுதிக்கிறாங்க, இந்தாங்க எங்களை கணக்கில் குர்ஆன். எனவே கண்ணியமானவர்கள், வெளிநாட்டில் எங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஈரான்ல இருந்து வரணும் அவசியம் இல்லை, எங்களுக்கு சவுதியில இருந்து வரணும் அவசியம் இல்லை. ஒன்றும் தெரியாத காலத்தில் அந்த உலமா அந்த மக்கள் அந்த மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாங்க ரோஷம் கொண்டு எடுக்கணும், எங்கட மதரசா எங்கட ஊரால தான் நடத்தும், எங்கட மதரசா எங்கட ஊரால தான் நடத்தும், இப்படி ரோஷம் எடுக்கணும், நாங்க யார்கிட்டயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இது எங்கட ஊர் மதரசா. ஒரு ஆளுமை எனக்கு தான் உருவாக்க கிடைக்கல, என் குடும்பத்தில் ஆளும் இல்ல, என் குடும்பத்தில் ஹாபில் இல்ல, நான் ஒரு ஹாபில பொறுப்படுகிறேன், நான் ஒரு ஆளுமை பொறுப்படுகிறேன், என்ன பணத்தால் அல்ல ஒரு ஆளுமை உருவாக்கட்டும், என்ன பணத்தினால் அல்ல ஒரு ஹாபில் அல்ல உருவாக்கட்டும், நாளைக்கு அவரால் நடக்கக்கூடிய எல்லா ஹைரும் என் உமாப்புக்கு போய் சேரும், எங்கட வாப்பட பேர் இல்ல, எங்க உம்மட பேர் இல்ல, இன்னைக்கு நாங்க எதையோ செய்யறோம், எதையோ செய்யறோம். ஒரு மதரசாவுடைய தேவை நாங்க பொறுப்படுத்துவோம், ஒரு மதரசாவுடைய நிலைமையை நாங்க கண்காணிப்போம். எனவே கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அடுத்தது கொடுக்கிறன்றதுக்காக எங்கேயோ போற சிலர் நினைக்கிறாங்க தெரியுமா, பத்துவா கேட்கிறாங்க தெரியுமா, பத்துவா அதில் வட்டி சல்லி கொஞ்சம் மேய்க்கி, பள்ளியில டொய்லெட்டை கொஞ்சம் கட்டி போட்டா எப்படி நல்லமே. நான் சொல்றோம் என்ன தெரியுமா, டொய்லெட் கட்டுறது மட்டும்தான் மிம்பர் கட்டுறது மட்டும்தான், டொய்லெட் கட்டியது மட்டும் மிம்பரை கட்டும், டொய்லெட்டுக்கும் மிம்பருக்கும் வித்தியாசம் இல்ல, டொய்லெட் கட்டியது மண்டா மிம்பரையும் கட்டி போடுங்க. ஆனா பிம்பர கட்டுறதுல அவரு டொய்லெட்டை கட்ட பாக்குறாங்க, ஏதால பட்டிச்சலியால. இப்ப இவர் செய்யற பாவம் என்ன, நெஞ்சு போட்டு மதரசா பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு, எது வட்டிச்சல்லி, ஹராத்தை எடுத்து இங்க கொடுக்க, எங்களுக்கு ஹராமான பணத்தை கொடுத்தீங்கண்டா உளமாக்களும் நிர்வாகிகளும் உண்டை புரிஞ்சு கொள்ளணும், எங்க மதரசாவுக்கு வரக்கூடிய சத்து சுத்த அலாலா இருக்கணும். அண்மையில் ஒரு ஆளுநர் சொன்னார், மதரசா கூடி கூடி எந்த அளவுக்கு எங்களை சல்லி ஓடும், எப்படி தெரிஞ்சாலும் போடும், டிக்கெட் அடிக்கிற கொடுக்கிற அதை செய்ய எப்படி ஆகும், எந்த நதிச்சல் வந்து சேரட்டும், இனி மதரசால பிரச்சனை உருவாகும், பிரச்சனை உருவாகும், கண்ணீர் வராது, துவாயிக்காது. அதனால கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, தயவாக சொல்கிறோம், சுத்த ஹலால் இருந்து எனக்கு ஒரு கஷ்டம் வந்து வந்தாலும் பிரச்சனை, மதரசாவுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. இன்றைக்கு நாங்க எல்லாவற்றுக்கும் ஒதுக்குறோம் பணத்தை, எங்கட பணம் லைஃபுக்கு ஒதுக்குறோம், எங்கட பணம் ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒதுக்குறோம், எங்கட பணம் ஒரு சதக்காவுக்கு, ஒரு தான தர்மத்துக்கு, ஒரு மதரசாவுக்கு, ஒரு மஸ்ஜிதுக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு அனாதைக்கு, ஒரு விதவைக்கு. எனவே கண்ணியமானவர்களே, நேரம் நெருங்கி கொண்டதுக்கு மகரிபோட முடிக்கணும், சான்றிதழ் வழங்கும் வைபவம் இருக்கின்றது. இந்த மாணவர்கள் அவங்க அதைத்தான் பார்த்து கொண்டிருப்பாங்க, அவங்களோட கவலை நாங்களும் மோதி வெளியானவர்கள் வகையில பயம் பண்ணும் பொழுதே எங்களுக்கு ஒரு எரிச்சல் தான் வரும், எப்படா ஏந்த நேரம், நான் எல்லாரையும் முன்னு போய் தடுக்கணும்னு கவலை ஒரு ஆசை இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, அதுக்கு நாங்கள் இன்ஷா நேரத்தை கொடுப்போம், அந்த வகையில நாம் முதலாவது துவா செய்வோம், என்னால் முடியுமானதை செய்வோம், எனக்கு ஒண்ணும் இல்லை பணம் இல்லை, என் உடம்பால கஷ்டப்படுவோம், ஒரு ஆளுமை உருவாக்குறதுக்கு நாம் பாடுபடுவோம். அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு ஞாபகம் இருக்குது கண்ணியமானவர்களே, ஒரு மதரசால ஒரு மதரசால சுபத்துல பின்னால புகாரிப்பாடம் நடத்துவாங்களா, புகாரிப்பாடம் பெரிய உஸ்தாத் மாதிரி பழையவங்க, ஒரு பெண்மணி என்ன செஞ்சாவாம், அந்த புகாரிப்பாடம் நடத்துற நேரத்தில் உஸ்தாத் மார்களுக்கு ஒரு கோஃபி என்ன செய்வாங்க, கோஃபி ஊற்றி அனுப்புவாங்க. அண்மையில் அந்த மதரசாவுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க,
அந்த நேரத்தில் வரலாறு சொல்லப்பட்டது தெரியுமா, இந்த மதரசாவுக்கு 100 வருஷம் வந்தா இந்த கோபிக்கும் 100 வருஷம், 100 வருஷமா கோபி அனுப்புறாங்க மதரசாவுக்கு உஸ்தாத் மாதிரி. இப்படி இதுல எங்கட காலம் கழியும். நான் நினைக்கணும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த மதரசாவுக்கு, இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த தேவைக்கு நான் 100 வருஷமாக, அதாவது இந்த பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக நாங்கள் இப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்குவோம், இப்படி ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் முக்கியம். பெண்களும் தயாராகணும், ஆண்களும் தயாராகணும், வயதானிகளும் தயாராகணும், வாலிபர்களும் தயாராகணும். எங்கள தீனுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு உணர்வை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் துவாவோட சீரத்தோட கண்ணீரோட கழிக்கிறதோட இந்த மாணவர்களுக்கும் மாணவர்களும் குரான ஏற்கனவே அன்பாசிச்ச அவர்கள் சொன்னது போல குரான ஓதுவோம், குரான படிப்போம். அண்மையில் ஒரு ஆளுந்த பேச்சில் அங்கே கேட்டோம், சுபஹான் அல்லாஹ், அவருடைய உஸ்தாத் எப்படிப்பட்டவரண்டா, 5 ஜுஸ் குரான் தொழுகையில் ஓதுவாங்க, 5 ஜுஸ். அந்த நிலைமைக்கு வராவிட்டாலும் 1 ஜுஸ் ஆவது தொழுகையில் ஓதப்படும், தஹஜ்ஜத்தில் ஓதப்படும். கண்ணீருக்கு என்ன நேரம் எடுக்கணும், கண்ணீருக்குரியவங்களா நாங்கள் மாறோம். வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அப்படிப்பட்ட உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாவாக அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வானா. வஆஸ்ர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.